Today we continue our study in all that Jesus taught. And we've been looking through the gospel.
இயேசு அனைத்தும் என்ற நம்முடைய வேத பாடத்தை இன்று நாம் தொடர்கிறோம்.
Because that's what he commanded.
சுவிசேஷங்களை நாம் பார்த்து வருகிறோம். இயேசு என்ன கற்பித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். ஏனென்றால் நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய உதாரணத்திலிருந்து, போதகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு அதை மற்றவர்களுக்கு இதை போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் மத்திய 11:29-30 வசனங்களை நம்முடைய கடந்த பகுதியிலே பார்த்தோம். அதிலே எழைப்பாறுகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில பெறக்கூடிய எழைப்பாறுகளை குறித்து பார்த்தோம். இந்த நாட்களிலே, நாம் வாழ்கிற நாட்களிலே நமக்கு தேவையான அருமையான ஒரு வார்த்தை. நாம் இப்பொழுது ஒரு கொந்தளிப்பான வாழ்க்கையிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள் நமக்கு அதிகமான பயத்தை கொண்டு வர முடியும் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக. இயேசு இதை இப்படி விளக்கினார். லூக்கா 21:25 அவர் சொன்னார், 25 தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். 26 21:26 பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். என்ன ஒரு நாம் வாழ்கிற நேரத்துக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை! பூமியில என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கிறது ஒரு பொருளாதார பின்னடைவு, இடுக்கண், தத்தளிப்பு, குழப்பங்கள், ஜனங்கள் பயத்தில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே நமக்கு தேவையான வார்த்தை என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகத்தை உங்கள் மீது எடுத்துக் கொள்ளுங்கள், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தொடர்ந்து சொல்லுகிறார், என் நுகம் பாரமானதல்ல, பிரமாணத்தில் இருக்கிறதான நுகத்தை போல என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிக்காட்ட வேண்டிய ஒரு பெரிய காரியம் இது. அப்போஸ்தலனாகிய யோவான் 95 அல்லது அதற்கு மேல் வயது வரைக்கும் வாழ்ந்தார். அவர் முதலாவது 1 யோவான் நிருபத்தை எழுதின பொழுது அதிலே சொல்லுகிற காரியம் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் 95 உள்ள மனுஷன். அவர் 30 பொழுது பெந்தகோஸ்த நாளிலே ஆவி நிறைவை பெற்றார். 65 ஆவி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அநேக வருடங்களாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த பிறகு அவர் சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. 1 யோவான் 5:3 அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும், நான் தேவனுடைய கற்பனைகளை 65 கடைபிடித்து வருகிறேன். அவருடைய நுகம் மெதுவாயிருக்கிறது, அவருடைய சுமை லகுவாயிருக்கிறது, அது ஒரு பாரமே அல்ல. தேவனுடைய கற்பனைகள் பாரமாயிருக்க காண்கிறீர்களா? நீங்கள் மத்திய 5:6-7 மலைப்பிரசங்கத்திலே வாசித்து அவைகளிலே சிலவை மிகவும் கடினமாயிருக்கிறது, தேவனுடைய தரத்தின்படி வாழ்வது கடினமாயிருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறீர்களா? அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய சபையிலே ஜனங்கள் வந்து சகோதர ஜாக் அவர்களே உங்களுடைய தரம் அதிகமா இருக்கு என்று சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நாங்கள் செல்கிறதில்லை. அப்படி செய்தால் நாம் பிரமாணத்துவாதிகளா இருப்போம். நாம் தேவனுடைய வார்த்தையின் தரத்திலே இருக்கிறோம். நாம் தரத்தை தாழ்த்துவதில்லை யாரையும் பிரியப்படுத்துவதற்காக. ஏனென்றால் நாம் தேவனுடைய தரத்தை தாழ்த்தினால் நாம் கட்டுவது இயேசு கட்டுகிற சபையா இருக்காது. பாவத்திலிருந்து பூரணமான விடுதலை குறித்து நாம் பேசுகிறோம். ஜனங்கள் இந்த சபையானது அதிகமான தரத்தை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சென்று என்னுடைய குடும்ப உறுப்பினரை இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்க மாட்டேன், ஏனென்றால் இங்கே சுத்தம் அதிகமாய் உயர்ந்த தரமாய் இருக்கிறது, கொஞ்சம் அசுத்தமாய் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் என்று சொல்லுகிறதை போல இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை யாராவது சொல்வார்களா? அப்படி ட்ரீட்மெண்ட் இலவசமா இருக்கும்பொழுது யார் அப்படி போவார்கள்? அந்த மருத்துவமனையை வெறுக்கிறீர்களா? அங்கே தரம் அதிகமா இருக்கிறபடினாலே, அல்லது ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று உங்களுடைய பள்ளியில் இருக்கிறதான கல்வியின் தரம் அதிகமா இருக்கிறது, அதனால என்னுடைய பிள்ளையை இங்கு சேர்க்க மாட்டேன் என்று சொல்வீர்களா? உங்கள் பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடுக்க விரும்பவில்லையா நீங்கள்? அல்லது இந்த பள்ளியிலே ஒழுக்கம் அதிகமா இருக்கிறது, என்னுடைய பிள்ளை கொஞ்சம் ஒழுக்கம் குறைவா இருந்தா பரவாயில்லை என்று சொல்வீர்களா? அப்படிப்பட்ட பள்ளியை தேர்ந்தெடுப்பீர்களா? மருத்துவம், கல்வி என்று வரும்பொழுது நாம் எப்பொழுதுமே மிக சிறந்ததை விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்துவ விசுவாசத்தை பொறுத்த வகையிலே குறைந்த ஆவிக்குரிய ஆரோக்கியத்தையும் குறைந்த ஆவிக்குரிய கல்வியையும் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஏனென்றால் நாம் மருத்துவத்தையும் கல்வியையும் அதிகமாக மதிக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை அதிகமாக மதிக்கிறதில்லை. அதுதான் நேர்மையான உண்மை. அதனால்தான் ஆவிக்குரிய காரியம் என்று வரும்பொழுது நான் என்னுடைய தாத்தாவும் பாட்டனும் போன அதே சபைக்கு நான் போகிறேன் என்று சொல்கிறார். உண்மையாகவா நீங்கள் உங்களுடைய தாத்தாவும் பாட்டனும் சென்று அதே பள்ளிக்கு செல்ல விரும்புகிறீர்களா? உங்களுடைய பிள்ளையை அதே உங்களுடைய பாட்டி சேர்க்கப்பட்டிருந்த அதே மருத்துவமனையில் சேர்ப்பீர்களா? ஏன் நீங்கள் இன்றைக்கு ஒரு சிறந்த மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள்? ஏன் நீங்கள் நல்ல பள்ளிக்கு செல்கிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் ஆரோக்கியத்தையும் மருத்துவத்தையும் கல்வியையும் நீங்கள் மதிமாதிக்கிறீர்கள். ஆனால் நல்ல சிறந்த சபையை தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து கவலைப்படுகிறீர்கள், தேவனை குறித்து கவலைப்படுகிறீர்கள். அதுதான் நேர்மையான உண்மை. யாருமே உங்களுக்கு நேர்மையான உண்மையை சொல்லுவதில்லை. இன்றைக்கு நீங்கள் அந்த சத்தியத்தை கேட்கிறீர்கள். நாங்கள் முழுமையான சத்தியத்தை சொல்ல நாங்கள் நாடுகிறோம். தேவனுடைய வார்த்தையில் அது இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவருடைய இயேசுனுடைய ஒவ்வொரு கட்டளையும் நாம் கீழ்ப்பட வேண்டும் என்று கொடுத்த கட்டளைகளும் நான் ஜபிக்கிற ஜபங்களிலே ஒன்று. ஆண்டவரே, இந்த பூமியை விட்டு நாம் போகுவது கும்பதாக உம்முடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் கிறிஸ்தவர்களுக்கு நீர் கொடுத்த கட்டளைகளையும் நான் கீழ்ப்பட விரும்புகிறேன். இஸ்ரவேலுக்கு நீர் கொடுத்த கட்டளைகளில் ஆட்டுக்குட்டியை கொள்வது அப்படி தசமாவை கொடுப்பது என்பதல்ல, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த கட்டளைகள் உதாரத்தமாய் இருப்பது, அந்தரங்கத்திலே தியாகம் செய்வது, மனுஷர் காணாதபடி செய்வது என்ற கிறிஸ்தவர்களுக்கு நீர் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். என்னுடைய கண்களில் ஒருபோதும் இச்சையாது இருப்பது, ஒருபோதும் பொய் சொல்லாது இருப்பது, ஒருபோதும் கோபப்படாமல் இருப்பது, இப்படிப்பட்ட எல்லா கட்டளைகளையும் நான் இந்த பூமியை விட்டு போவதற்குண்டதாக நான் கடைபிடிக்க விரும்புகிறேன். நான் எதையும் கடைபிடிக்காமல் நான் போக விரும்பவில்லை. நான் இந்த ஜபத்தை நீங்கள் செய்யும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் இதையும் ஜபித்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் கிறிஸ்தவர்களுக்கு பூமியில கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு திட்டங்களையும் நான் உரிமை கோரிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு 10 காசோலை வந்தால் அதை 5 மட்டுமா பேங்க்ல போடுவீர்கள்? நீங்கள் 10 பேங்க்ல போடுவீர்கள் அல்லவா? ஏன் 10 பேங்க்ல போடுகிறீர்கள்? வேதத்திலே அநேக வாக்கு திட்டங்கள் இருக்கிறது, அது காசோலைகளை போல இருக்கிறது. நான் இந்த பூமியை விட்டு செல்வதற்கு முன்பதாக நான் எல்லாவற்றையும் நான் பேங்க்ல போட விரும்புகிறேன். நான் 2 ஜபங்களை நான் பேசுகிறேன், ஜபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பூமியை விட்டு நான் செல்வதற்கு முன்பதாக உடைய எல்லா கட்டளைகளையும் நான் கீழ்ப்படிந்து கிறிஸ்தவர்கள் கொடுத்த எல்லா வாக்கு திட்டங்களையும் நான் உரிமை கோரிக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய கட்டளைகள் பாரமானவர்கள் அல்ல. அவருடைய முகம் மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. தொடர்ந்து நாம் மத்திய 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு இளைப்பார்கள் இங்கே பேசின 11:29-30 பேசின அந்த இளைப்பார்களை தவறான ஓய்வு நாள் குறித்து தான் தவறான புரிந்து கொள்ளுதல் பரிசெயலிருந்ததே அதை முரண்படுத்தி காட்டுகிறார். அதை தான் அடுத்த 12 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 12 அதிகாரத்திலே மத்தேயு 12:1 வசனம், அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். இங்கே 2 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1:1-7 வரை உள்ள வசனங்கள், அடுத்த சம்பவம் 8:12 வரை உள்ள வசனங்கள். இரண்டுமே ஓய்வு நாளிலே நடந்த சம்பவங்கள். இது இயேசு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். என்னுடைய நுகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னதுக்கு பிறகு நடந்த காரியங்கள். என்னிடத்தில் வந்தீர்கள் என்றால் பழைய உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட ஓய்வு நாள் இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். நீங்கள் கவலையிலோ பயத்திலோ பதஷ்டத்திலோ கசப்பிலோ போராமையிலோ நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய இருதயத்திலே கொந்தளிப்பு இருக்காது, இளைப்பாறுதல் இருக்கும் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் தவறான ஓய்வு நாளை குறித்த தவறான புரிந்து கொள்ளுதல் பரிசெயலிருந்ததை குறித்து பரிசுத்தவர் சொல்கிறார். அவர் இயேசு ஓய்வு நாளில் பெயர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியா இருந்து கதிர்களை குவித்து தின்ன தொடங்கினார்கள். பழைய உடன்படிக்கையிலே பழைய பாட்டிலே ஒரு பிரமாணம் இருந்தது. நீங்கள் வயல் வழியே சென்றால் பசியா இருந்தால் மற்றவருடைய வயலில் இருந்து கதிர்களை குவித்து சாப்பிடலாம். இது ஒரு பிரமாணம். ஒரு கூடை எடுத்துக்கொண்டு மற்றவருடைய வயலில் இருந்து ஒரு சாப்பாட்டை பறித்துக் கொள்ள முடியாது. இதான் சாப்பிடுவது கொஞ்சம் பறித்துக் கொள்ளலாம். தேவன் தாமே அதை சொல்லியிருக்கிறார். யாரோ ஒரு வயலிலே வழியா செல்லும் பொழுது பசியா இருக்கும் பொழுது அது ஏதோ பழத்தை பறித்து எதை வேண்டுமோ அதை பறி சாப்பிடலாம். ஆனால் ஒரு கூடை எடுத்துக்கொண்டு அதை பறித்து வீட்டுக் கொண்டு போகவோ அல்லது விற்கவோ கூடாது. ஏனென்றால் அங்கே பசியா இருந்தால் அங்கேயே சாப்பிடலாம். தேவன் ஜனங்கள் உதாரத்தமா இருக்கும்படி அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அது நீதியான காரியம் தான். அது நியாயப்பிரமாணத்திலே அனுமதிக்கப்பட்ட காரியம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அதை அவர்கள் ஓய்வு நாளிலே செய்தார்கள். பரிசேயர்கள் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சீஷர்கள் ஓய்வு நாளை செய்யத்தகாததை செய்கிறார்களே என்றார்கள். நீங்கள் கதிர்களை ஓய்வு நாளிலே கொய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். நீங்கள் பசியா இருந்தாலும் கூட ஏசு தம்முடைய சீஷர்களை தற்காத்தார். அவர் எப்பொழுதுமே தம்முடைய சீஷர்களை தற்காத்தார். பாவிகளை கூட நீ பிரமாணத்துவாதிகள் அவர்களை தாக்கும்போது அவர்களை தற்காத்தார். அந்த பிரமாணத்துவாதிகள் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை கல்லெறியும் பொழுது அவள் பட்சமாய் நின்று தன்னில் பாவமில்லாதவன் அவன் முதல்கள் எரியட்டும் என்று சொன்னார். அவள் எல்லாரும் பெரியவன் தொடங்கி எல்லாரும் சென்று விட்டார்கள் என்று இருக்கிறது. அவர்கள் கல் எடுத்து எரிய துணிய மாட்டார்கள், ஏனென்றால் அப்படி செய்தால் அவருடைய எல்லா பாவத்தையும் இந்த இயேசு வெளியிறங்கப்படுத்தியிருப்பார். அவர்கள் பயந்தார்கள், ஆகவே அவர்கள் போய்விட்டார்கள். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், பரிசேயர்கள் அவர்கள் இயேசுவிடத்திலிருந்து ஒரு சண்டை போட விரும்புகிறார்கள். சீஷர்கள் பிரமாண தகாது செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். எப்பொழுதுமே இயேசு ஜனங்களை தற்காக்கிறார். இந்த சீஷர்கள் பூர்வமான்கள் அல்ல, பூரணமல்லாதவர்களை நியாய பிரமாணத்துவாதிகளுக்கு எதிராக தேவன் தற்காப்பார். இயேசு, இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒருவேளை பாவியினுடைய பட்சமாய் நிற்பார், ஆனால் பிரமாணத்துவாதிகளை எதிர்ப்பார். அவர்களை பார்த்து சொன்னார், உங்களை வேதத்தை எடுத்து பாருங்கள், நீங்கள் வாசித்திருக்கீர்களே, தாவீது பசியோடு இருந்த போது செய்ததை வாசித்திருக்கீங்களா? அதை ஒன்று சாமுவேல் வாசிக்கிறோம். அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் இருந்தவர்களும் சென்ற பொழுது, ஒன்று சாமுவேல் 21:6 வாசிக்கிறோம், தாவீது பசியா இருந்த போது அவன் ராஜாவாவதுக்கு முன்பதாக சவுலினால் துரத்தப்பட்ட பொழுது அவன் அங்கே போகிறான். அந்த நாட்களிலே வாசஸ்தலம் இருந்தது, அங்கே இந்த நாளிலே தேவாலயம் இல்லை. அங்கே ஆசாரியன் இருந்தார், அங்கே இங்கே ஏதாவது சாப்பாடு இருக்கிறதா என்று கேட்கிறான். அந்த ஆசாரியன் சொல்கிறார், இங்க இருக்கிறதான ஒரே சாப்பாடு தேவ சமூகத்தில் வைக்கிறதான அந்த பரிசுத்த அப்பம் தான் இருக்கிறது, அது யாரும் புசிக்க கூடாது, லேவியர் அல்லாதவர்கள் அதை புசிக்க கூடாது என்ற பிரமாணம் இருந்தது. தேவன் தாமே அந்த பிரமாணத்தை கொடுத்திருந்தார். லேவியர்கள் மாத்திரம் அதை அந்த சமூக அப்பத்தை அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட அந்த அப்பத்தை புசிக்கலாம். ஆசாரியர்கள் மாத்திரம் அதை சாப்பிட முடியும். ஆனால் தாவீது அதை சாப்பிட்டார், தேவன் தாவீதை கொல்லவில்லை. அதுக்கு பிறகு இன்னொரு உதாரணத்தை எடுக்கிறார். ஓய்வு நாளிலே ஆசாரியர்கள் தேவாலயத்துக்குள்ளே செய்கிறார்கள், அவர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். அப்படி அவர்கள் பிரமாணத்தை மீறுகிறதில்லை. அவர்கள் வேலை செய்தாலும் அவர்கள் பிரமாணத்தை மீறுகிறதில்லை. ஆகவே இந்த பழைய பாட்டிலிருந்து இந்த உதாரணங்களை எடுக்கிறார். இது கவனியங்கள் பரிசேயர்களே என்று சொல்கிறார். தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார். அதுதான் மனுஷகுமாரன். ஆகவே பழைய ஏற்பாட்டு தேவாலயத்திலே அவர்கள் பிரமாணத்தை மீறாதபடி இதையெல்லாம் அவர்கள் செய்ய முடியும் என்றால் இப்பொழுது என்னுடைய சீஷர்கள் செய்வதிலும் இந்த தவறும் இல்லை என்று சொன்னார். தேவன் மனுஷனை ஓய்வு நாளை படைத்த பிறகு படைக்கவில்லை. ஓய்வு நாளை ஆறாவது நாளிலே படைத்துவிட்டு மனுஷனை இப்பொழுது நமக்கு பிரமாணம் இருக்கிறது, இப்பொழுது அந்த பிரமாணத்தை கீழ்ப்படியவருக்கு ஒரு மனுஷனுக்கு படைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மனுஷன் ஆறாம் நாளிலே படைக்கப்பட்டு அதற்கு பிறகு ஏழாவது நாளாக ஓய்வு நாள் படைக்கப்பட்டது, மனுஷனை ஆசீர்வதிக்கும்படியாக. அது ஓய்வு நாள், தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு நாள். இந்த பரிசேயர்கள் அதை ஒரு கடினமான கட்டளையாய், மனுஷர்களை கட்டி போடுகிறதான ஒரு கட்டளையாய் வைத்து விட்டார்கள். அது இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், பலி இந்த கட்டளையின் கருத்து என்பது பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பது கருத்து என்னதென்று நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் என்று சொல்கிறார். நான் இரக்கத்தையே விரும்புகிறேன், பலியை அல்ல. இது ஓசியா 6:6 மேற்கோள் காட்டப்பட்ட வசனம். அப்படி செய்திருப்பீர்கள் என்றால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். இப்படி குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்த மனப்பான்மை அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்கள் யாரோரை பார்க்கிறார்கள், அவர்களை நியாயந்தீர்த்து ஆக்கணைக்குள்ளாக இருக்கிறார்கள். அதிகமாய் கீழ்ப்படியாமல் போன கட்டளைகள், கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படியாதிருக்கிற கட்டளைகள். யோவான் 7:24 தோற்றத்தின்படி நியாயத்தீர்ப்பு செய்யாமல், வெளிப்பிரகாரமான தோற்றத்தின்படி நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நீதிபடி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். நீங்கள் நியாயத்தீர்ப்பே செய்ய முடியாது என்று சொல்லவில்லை, நீங்கள் நீதியாய் தீர்ப்பு செய்யுங்கள். ஆனால் நீங்கள் பார்க்கிறதன்படி அல்ல, வெளிப்பிரகாரமாய் பார்க்கிறதன்படி அல்ல. பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் யாரோ ஒருவரை பார்க்கிறார்கள், உடனே ஒரு நியாயத்தீர்ப்பு செய்து விடுகிறார்கள். அந்த மனுஷன் என்னை போல உடை அணிகிறதில்லை, அந்த நபர் நகை அணிகிறார், நான் நகை அணிகிறதில்லை. இப்படி ஏதோ ஒரு வெளிப்பிரகாரமான காரியம். அவர் சபைக்கு வரும்பொழுது டிஷர்ட் போட்டு வருகிறார், அவர் ஒரு முழுக்கை சட்டை போட்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட மதீனமான ஒரு பிரமாணத்தை வைக்கிறார்கள். வேதத்திலே எங்குமே அப்படிப்பட்ட பிரமாணத்தை பார்க்க முடியாது. அவர்களாவே அப்படி உருவாக்கி கொண்டார்கள். உடையணிகளை குறித்ததான ஒரே பிரமாணம் சபையிலே என்றால் ஞாயிற்றுக்கிழமையிலே மட்டுமல்ல, எல்லா சமயத்திலும் ஸ்திரீகள் கண்ணியமாய் 24 மணி நேரமும் 7 நாள் வாரத்திலும் அவர்கள் அப்படி இருக்க பொதுவிலே அவர்கள் கண்ணியமாய் உடை அணிய வேண்டும் என்பது இருக்கிறது. ஆனால் அதை தவிர உடை அணிகளை குறித்த வேறு எந்த ஒரு பிரமாணமும் இல்லை. கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட அநேக பிரமாணங்கள் ஏற்படுகிறார்கள். இவர்கள் மதவாத பிரமாணத்துவாதிகளார்கள். மற்றவர்களை நியாயந்தீர்த்து விடுகிறார்கள். அப்படி மற்றவர்கள் நியாயந்தீர்க்கிறவர்கள் தங்களுடைய அந்தரங்க வழக்கிலே இவர்களை காட்டிலும் 10 மடங்கு நீதி உள்ளவர்களாக இருப்பார்கள். இங்கே பார்க்கிறது போலவே அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்த்து நான் இயேசு சொன்னதே சொல்லுவேன், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்து பாருங்கள், அறியுங்கள் என்று நான் சொல்லுவேன். ஆகவே இதற்கு நமக்கு அதிக தேவை இருக்கிறது. குற்றமற்றவர்களை குற்றவாளிகளை தீர்க்காதிருங்கள் என்ற தேவை இருக்கிறது. நீங்கள் ஒரு பிரமாணம், தேவன் உண்டாக்காத ஒரு பிரமாணத்தை நீங்கள் உண்டாக்குகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை ஒன்று எடுத்து அதை அதிகப்படியாக மாற்றிவிட முடியும். அதைத்தான் இந்த ஜனங்கள் செய்தார்கள். நியாயப்பிரமாணம் தேவனுடைய பிரமாணமா இருந்தது. தேவன் மனுஷன் ஒரு 7 நாளிலே ஒரு நாள் தேவனோடு ஐக்கிய கொள்ள வேண்டும் என்று ஓய்வு நாளை படைத்தார். ஆனால் பரிசேயர்கள் அதை விரிவாக்கி அவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்வதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டால் இந்த சீஷர்களை அவர்களை ஆக்கினை தீர்த்திருக்க மாட்டார்கள். அவர்கள் ஓய்வு நாளை அறிந்து கொள்ளவில்லை. அதை பெரிதாக்கி இப்படி மதீனமான பிரமாணங்களை உருவாக்கினார்கள். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது. பழைய பாட்டிலே ஒரு பிரமாணம் இருக்கிறது, நீங்கள் ஓய்வு நாளில் சுமை சுமக்க கூடாது என்று இருக்கிறது. நீங்கள் சுமையை சுமந்து கொண்டு சேரக்கூடாது, சூட்கேஸை போல அங்கேயும் இங்கேயும் தூக்கிக் கொள்ளக்கூடாது என்கிறதான ஒரு பிரமாணம் எல்லாம் இருக்கிறது. அதை அவர்கள் ஆராய்ச்சி பண்ணார்கள், அதை கூர்ந்து ஆராய்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய செருப்பு இவ்வளவு எடைதான் இருக்க வேண்டும், இதை தவிர இதற்கு அதிகமா இருக்கக்கூடாது. உங்களுடைய காலனி இந்த எடையை விட அதிகமா இருந்தால் நீங்கள் ஓய்வு நாளிலே நீங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் சுமை சுமக்கிறீர்கள். இதை விட எவ்வளவு மதீனமான பிரமாணம் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்க்கிறார்கள். நாம் நியாயப்பிரமாணத்திலே உட்கார்ந்து ஒரு பிரஜாதியா நமக்கென்று வேலை செய்ய கூட அனுமதிக்க கூடாது. அது சரிதான், மற்றவர்களை நீங்கள் ஆதாயப்படுத்தக்கூடாது. அவர்கள் ஒரு கோழி முட்டையிட்டால் ஓய்வு நாளில் முட்டையிட்டால் அதை சாப்பிடலாமா என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். எவ்வளவு மதீனமாய் இந்த ஜனங்கள் இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். இப்படித்தான் இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ பிரமாணத்துவாதிகளும் சில சபைகளில் இருக்கிறார்கள். மற்றவர்களை ஆராய்ந்து பார்த்து இப்படி சிறு சிறு மதீனமான பிரமாணங்களில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இரக்கமில்லை. அவர்கள் பலிதான் தேவன் எதிர்பார்க்க என்று நினைக்கிறார்கள். இவன் சொல்கிறார், நான் இரக்கத்தை விரும்புகிறேன். அதை நாம் இதை தான் இயேசு கற்பித்தார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கற்பித்த அனைத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஓய்வு நாளில் நடந்த இன்னொரு சம்பவம், இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார். அதனால தான் இதெல்லாம் சொல்லுகிறேன், நான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர், நான் எல்லா கட்டளைகளுக்கும் ஆண்டவர், கட்டளை கொடுக்கிறவர் கட்டளைகளை காட்டிலும் எவ்வளவோ பெரியவராயிருக்கிறார். அவரிடம் விட்டு போய் அவர் அவருடைய ஜபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே வேற ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். இது எதை காட்டுகிறது என்றால், எனக்கு ஒரு கிறிஸ்தவன் இன்று அநேக சபைகளை உட்கார்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கைகள் சூம்பினதா இருக்கிறது பாவத்தினாலே. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, அவர்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள். ஆனால் தொடர்ந்தேச்சையாய் பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். தொடர்ந்தேச்சையாய் தங்கள் கண்களினாலே இச்சித்து இணையத்தில் ஆபாசத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள், கோபத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள், மன்னிக்க முடியாத ஆவிக்க அடிமையா இருக்கிறார்கள், சூம்பிய கையுடையவர்களா இருக்கிறார்கள். இந்த நபரை போலவே இந்த மனுஷனுடைய கைவுதான் சூம்பி இருந்தது. இந்த நபர்களுடைய ஆவி ஆத்மாவும் சூம்பி இருக்கிறது. அது மிக மோசமா இருக்கிறது. ஒரு சூம்பின கை, ஒரு சூம்பின ஆவி ஆத்மாவை விட பரவாயில்லை. ஆகவே இது அநேக கிறிஸ்தவர்கள் அநேக சபைகளை உட்கார்ந்து சூம்பினவர்களை போல எனக்கு படமாய் காட்டுகிறது. இயேசு இவர்களை வந்து சுகமாக்க விரும்புகிறார். அந்த மத தலைவர்கள் அதை விரும்புவதில்லை. மத தலைவர்கள் இப்படி பாவத்திலிருந்து முழு விடுதலை குறித்து பிரசங்கிக்கிறவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது முதலாவது அவர் அந்த வெளியிறங்கப்படுகிறது. இப்படி எண்ணி பாருங்கள், ஒரு பிரசங்கி சபையில் எழுந்து நின்று நீங்கள் மற்றவர்களுக்கு என்னத்தை போதிப்பீர்கள், உங்கள் வீட்டிலே உங்களுடைய மனைவி பார்த்து சத்தம் போட்டீர்கள் என்றால், ஏனென்றால் பாஸ்டர் ஆக்கிரமித்திருக்கப்படுகிறார், ஏனென்றால் அவரே தன்னுடைய மனைவி பார்த்து சத்தம் போடுகிறார். ஆகவே இந்த பிரசங்கி அவர்கள் அனுமதிக்கிறதில்லை. அந்த இப்படிப்பட்ட பிரசங்கெல்லாம் வேண்டாம், நான் சூம்பின கையுடையவர்களாகவே விசுவாசிகள் இருக்கட்டும், அவர்கள் தசமாக எனக்கு கொடுக்கட்டும், நான் சம்பளம் பெற்றுக் கொள்ளட்டும் என்றுதான் இருக்கிறார்கள். இதுதான் அநேக சபையுடைய நிலைமையா இருக்கிறது. ஆகவே இங்கே சூம்பின கையுடைய மனுஷன் இருக்கிறான். அவர்கள் இயேசு அவனை சுகப்படுத்துவார் என்று அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர் கேள்வி கேட்டார், உங்களை சொத்துசமாக்க நியாயமா என்று கேட்டார்கள். அவளை குற்றஞ்சாட்டும்படி கேட்டார்கள். இப்பொழுது ஜனங்கள் மிகவும் கூர்மையான மனதை உடைய பரிசேயர்களா இருந்து ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்துல ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து அவருடைய நோக்கமெல்லாம் குற்றப்படுத்த வேண்டும் என்பதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் சாத்தானோட ஐக்கியமா இருக்கிறார்கள். அவர்கள் சாத்தான் கிறிஸ்தவர்களை இரவு அவன் குற்றம் சாட்டுகிறவராக இருக்கிறான். இயேசு கேட்கிறார், நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டும், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டீர்களா? அதை 24 மணி நேரம் விட்டு விடுவீர்களா? இது ஓய்வு நாள், நான் வேலை செய்யக்கூடாது, இன்றைக்கு நான் பிடித்து தூக்க மாட்டேன், நாளைக்கு தூக்கி விடுவேன் என்று சொல்லுவீர்களா? உங்களுக்கு நன்றாய் தெரியும், நீங்கள் அந்த ஆட்டை உடனடியாக எடுத்துக்கொள்வீர்கள், ஓய்வு நாளை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீர்கள். அப்படி இருந்தால் ஒரு இப்படிப்பட்ட ஒரு குழியில விழுந்த மனுஷன் இந்த ஆட்டை காட்டிலும் விசேஷித்தன் அல்லவா என்று கேட்டான். இந்த மனுஷன் ஒரு சுமிர கையுடைய மனுஷன் குழியில விழுந்திருக்கிறவன் அவனை தூக்கி விட்டு அவனை சுகமாக்குவது நல்லதல்லவா? அவன் சொல்கிறார், ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். நமக்கு இந்த ஓய்வு நாளை கொடுத்த பிரச்சனை நமக்கு இல்லை, நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் வேறு பிரமாணங்களை குறித்து நாம் இயேசு தேவன் வைத்ததை காட்டிலும் அதிக கடினமாக நாம் மாற்ற முடியும். அவன் மற்றவர்களை ஆக்கினர்களாக தீர்ப்போம், நாமே கீழ்படியாதபடிக்கு. நான் ஏதோ சிறு பிரமாணங்களை மீறி வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. சிறு பிரமாணங்கள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது. நீங்கள் சிறு கட்டளைகளையும் மீறினால் நீங்கள் பல்லவ ராஜ்யத்தில் சிறியவன் என்று அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் நகர்ந்து போக மாட்டீர்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் சிறியவன் என்று அழைக்கப்படுவீர்கள். ஆகவே சிறிய கட்டளைகளும் இருக்கிறது, பெரிய கட்டளைகளும் இருக்கிறது. இயேசுவே அதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் அந்த சிறிதான கட்டளையும் நீங்கள் மீறினீர்கள் என்றால், அசட்டை செய்வீர்கள் என்றால் உங்களுடைய பரலோகத்தில் ஸ்தானத்தை இழந்து விடுவீர்கள். ஆகவே நான் சிறு கட்டளைகளை மீற வேண்டும் என்று நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்தவில்லை. நான் சொல்வதெல்லாம் அதை அதிகமாகவும் அதிக கடினமாக மாற்றாதீர்கள். அது எப்படி இருக்கிறதோ அப்படியே வைத்து விடுங்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை தருகிறேன். ஒரு 1 கொரிந்தியர் 11 ஒரு கட்டளை இருக்கிறது, ஒரு ஸ்திரீ ஜபிக்கும் போதோ தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதோ தன் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். அது தெளிவாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தமும் அதனுடைய காரணமும் தன்னுடைய கணவனுக்கு அவள் அதிகாரத்தை கீழ்ப்படுத்திருக்கிறார் என்ற காரணம் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜனங்கள் அதை அதிகப்படுத்தி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்காவிட்டாலும் ஜபிக்காவிட்டால் எப்பொழுதுமே அவர்கள் முக்காடிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது கேள்விக்குரியதா இருக்கிறது. நான் இப்படிப்பட்ட ஜனங்களை அறிந்திருக்கிறேன். அவர்கள் அவர்களை பார்த்து கேட்கிற உங்களுடைய என்னிடத்தில் கேட்கிற உங்கள் மனைவி எப்பொழுதும் முக்காடுகிறார்கள் என்று இல்லை, நான் ஜபிக்கும் போது தீர்க்கம் இருக்கும் போதுதான் முக்காடுகிறேன் சொல்லுகிறேன். ஆனால் எப்பொழுதுமே முக்காடு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாம் எப்பொழுதுமே ஜபிக்க வேண்டும் சொல்லுகிறது. அப்பொழுது இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எப்பொழுதுமே என்னுடைய மனைவி முக்காடுகிறார் என்று ஒரு நபர் சொன்னார். நான் திரும்ப அந்த நபரை பார்த்து கேட்டேன், அவள் குளிக்கும் போது முக்காடிட்டுக் கொள்கிறார்களா என்று கேட்கிறேன். அப்பொழுது ஜபிக்கிறது இல்லையா, அப்பொழுது எப்பொழுதுமே ஜபிக்கிறது இல்லையா என்று கேட்டேன். அதுக்கு பதிலே இல்லை. இப்படித்தான் ஜனங்களை மௌனப்படுத்தினார். நான் இப்படிப்பட்ட பிரமாணத்துவாதிகளை நான் மௌனமாக்கி இருக்கிறேன். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய கட்டளைகளை அதனுடைய இருக்கிற அளவை தவிர, தேவன் கொடுத்ததை தவிர நாம் அதை நீட்டக்கூடாது. இயேசு கற்பித்ததை நாம் முழுமையமாக கற்பிக்க வேண்டும். முக்கியமான கவைகள் அல்லது சிறிதான கட்டளைகள் அப்படியே நாம் பிரசங்கிக்க வேண்டும். நான் அதை அதிக தேவன் வைத்ததை காட்டிலும் அதிக கடினமாக்க கூடாது. ஆகவே இயேசு அவரை பார்த்து உன் கையை நீட்டு என்றான். அவன் நீட்டினான், அந்த மறுக்கையை போல சுஸ்தமாயிற்று. ஒரு சூம்பின கையுடைய மனுஷன் சுஸ்தமாக்கிடப்பட்டால் நாம் சந்தோஷப்பட்டு அல்லேலூயா என்று சொல்ல வேண்டுமே. அங்கு இருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பரிசேயர்கள் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். என்ன வார்த்தை பாருங்கள், அவர் ஒரு சொம்பின கையை உடைய மனுஷனுக்கு உதவி செய்த நிமித்தம் அவரை கொலை செய்யும்படி அழித்து போடும்படி விரும்பினார்கள். அவர்கள் பிசாசனால் ஏவப்பட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? மிகுந்த வேத கலாசாலை வல்லுநர்கள் அவர்கள் பிசாசனால் ஏவப்பட்டவர்கள். அவர்கள் மற்றவர்களை காயப்படுத்த துன்பப்படுத்த விரும்புகிறார்கள். அவர்கள் அன்றைக்கு கொல்ல விரும்பினார்கள். இன்றைக்கு அநேக வேத கலைஞர்கள் இருக்கிறார், வேத கலாசாலை வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய நாவை வைத்து மற்ற தேவனுடைய ஊழியக்காரர்களை கட்டுரை மூலமாக தன்னுடைய நாவின் மூலமாக கொல்லுகிறார்கள். பாவத்திலிருந்து முழு வெற்றியை பிரசங்கிக்கிறவர்களுக்கு விரோதமாக அந்த சூமன கையை சுவஸ்தப்படுத்துறவர்களுக்கு விரோதமாக அப்படி தங்கள் நாவை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். இயேசு எல்லாவற்றும் அறிந்திருந்தார். அவர்கள் கொலை செய்ய விரும்புகிறார்கள் என்று அறிந்து அந்த இடத்திலே நிற்கவில்லை. அவர் தைரியத்தை காட்ட விரும்பவில்லை. ஆண்டவரே சொன்னார், ஒரு பட்டணத்தை உங்களை துன்புறுத்தவில்லை என்றால் நீங்கள் வேற ஒரு பட்டணத்துக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். ஆகவே நாம் நம்முடைய யாராவது உங்களை கொலை செய்ய விரும்பினால் நீங்க அங்கே போகாதீர்கள். அங்கிருந்து அவர் போய்விட்டார், வேறு இடத்துக்கு அவர் சென்றார். அவருடைய நோக்கங்களை அவர் அறிந்திருந்தார். யோவான் 7 அதிகாரத்தில் ஒரு நல்ல வசனம் இருக்கிறது. யோவான் யூதேயாவில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை கொலை செய்ய வகைதேனப்படியினால் அவர் அங்கே போகவில்லை. அவர் ஏன் அங்கே போக வேண்டும்? அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவில் சஞ்சரித்து வந்தார். யோவான் 7:1 அதே அதிகாரத்திலே வேறு இடத்திலே பிதா அவரை போக சொல்லும் போது அவர் போனார். ஆகவே நாம் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கிறிஸ்துவோட வாழ்க்கையில் இருந்தால் தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் பிதா நம்மை எங்கு செல்ல சொல்கிறாரோ அங்கே நாம் போக வேண்டும். நாம் தேவன் நம்மை பாதுகாப்பார். ஆனால் நாம் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நாம் தைரியசாலி என்று காட்டுவதற்காக நாம் நம்முடைய வேத பாடத்தை அடுத்த பகுதியில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.